ஏழாவது நாள் மறுபடியும் பகவான் ஆயுதம் எடுக்க முடியாது பண்ணினார். மறுபடியும் இரண்டாவது தடவை பகவான் இடத்துல ஓடி, பகவான் பீஷ்மர் இடத்துல ஓடி வந்தானா அதே மாதிரி கையில அன்னைக்காவது சக்கராயுதத்தை எடுத்து வந்தான், ரெண்டு கையாலே அரையறதுக்கு ஓடி வந்தானா பகவான். மறுபடியும் சரணம் அடைஞ்சார். கிருஷ்ணா என் பிரதிஜை பூர்த்தி ஆயிடுத்து, உன்னை சஸ்திரம் எடுக்க முடியாது ஆயுதம் எடுக்க முடியாது பண்ணிவிட்டேன், என் பிரதிஜை பூர்த்தி ஆயிடுத்து. வாஸ்தவம் பீஷ்மா உம பிரதிஜை தான் பூர்த்தி ஆகணும், நீ சந்தனுவுக்கு வரபுத்திரன் இல்லையா, அதனால அந்த பிரதிஜை போகலாமா, உன் பிரதிஜையா என் பிரதிஜையா, வசுதேவருக்கு நான் பிள்ளையா, எங்க அப்பாவுக்கு எழுதும் அவன் அஜோபி சன்னவ்யாத்மா, அவன் யாருக்கு பிள்ளை, அவன் அவனுக்கு தகப்பறார் யாரு, அஜோபி சன்னவ்யாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி ஜகிருஹே பௌருஷம் ரூபம் யோகமாஸ்தாய வீர்யவான். அப்படி பத்தாவது நாள் வந்துதான், பத்து நாள் விடாத யுத்தம் பண்ணின பீஷ்மரை எப்படி தொலைக்கலாம்னு கேட்கணும்னு நினைச்சாலாம், ஜெயிக்க முடியலையே, ஒன்பது நாளும் ஜெயிக்க முடியலையேன்னு பாண்டவாள்லாம் விடியற்கார வேளையில பகவான் இடத்துல சேர்ந்துட்டு அருணோதய பரம பிரீத பரம பிரீத்தோ பரம பிரீத்தோ ஆனந்தமயமா இந்த இடத்துல சேர்ந்துட்டு கால வேளையிலே எப்படி பீஷ்மரை துளைக்கிறதுக்குன்னு போனாலாம், பகவான் அழிச்சிட்டு போனார் அந்த பீஷ்மருடைய சிபிரத்திலே, அவ தர்ம யுத்தம் அது, அந்த யுத்தம் பண்ற வேலையில தான் அவ சத்ருக்களை எதிரே சண்டை போடுவாளாம், மற்ற சமயத்துல கிட்ட வந்தாலும் ஒண்ணும் பண்ண மாட்டான். அந்த பீஷ்மர் போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு கேட்கிறார், என்னப்பா குழந்தைகளே என்னடா பார்க்க வந்திருக்கேன், தர்மபுத்திர தலை குறுகிறார், கேட்க தெரியல வட்கமா இருக்க அவருக்கு, வந்துட்டு பேசாதிருக்கீரே எப்படி கேட்பேன், கேளுக்கு தர்மராஜா, கதம் ஜயேயம் சங்கிராமே, ஒன்பது நாளா நாங்க கஷ்டப்படுறோம், இப்போ எங்க பெரியவாளா பிதாமகாலா உங்களை கேட்கிறோம், எங்களுக்கு அஸ்திரத்தை சொல்லி கொடுத்தவாளா உங்களை கேட்கிறோம், தப்பா நினைச்சுக்காதீங்கோ, இது சத்ருடைய தர்மம், பத்து ஒன்பது நாளா யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியல, உங்களை எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்லிக் கொடுங்க, வதோபாயம் ப்ரவீஹி, உங்களை வதம் பண்றது எப்படி, என்னடா தாத்தா எப்ப கண்ணை மூட போறேன்னு கேக்குறியா, சிரிச்சுக்கிட்டாராம் பகவானையும் பார்த்துக்கிட்டாராம், மனசி மமசம் விதத்தம் மதுரமுகா மந்தரா பங்கா கரகலித லலித வம்சா காபி கிஷோரா கிருபால. கிருஷ்ணா நீ என்ன சொல்லணும் பாண்டவாளுக்கு, பீஷ்மர் எப்ப சாவர்னு சொல்லி நீ தான் சொல்லணும், என்ன கேட்கிறாளே வா, குழந்தைகள்லாம் கேட்கிறாளே சொல்லுமே, பா தர்மராஜா நான் எப்ப ஜெயிக்கப்படுவேன், என்னை எப்படி ஜெயிக்கிறதுன்னு எனக்கு தெரியாதுரா, சத்திரிய நான் பிறந்த அந்த கேள்வியை கேட்காதி கூட, யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறமே தவிர எப்படி ஜெயிக்கிறதுங்கிற என்ன கேள்வி, என்ன கொஸ்டின்ஸ் வரும், நீங்க தான் கொஸ்டின் போட்டீல, கொஸ்டின் பேப்பர் நீங்க தான் செட் பண்ண இலக்கம், என்ன கேள்விகள் கேட்டிருக்கு, போடா யுத்தம் பண்ணுங்க, சத்ரிய தர்மத்தில் யுத்தம் பண்ணுங்க, இப்ப சொல்ல முடியாது, நான் வதம் அடைவேங்கிறத பத்தி எனக்கு எண்ணமே கிடையாது, சத்ரிய யுத்தத்திலே நான் பின்வாங்கிறது எனக்கு புத்தி கிடையாது, இப்படி சொல்றாரு, போங்கடா, ஏண்டா உங்களுக்கு என்னடா குறைச்சல் தர்மபுத்திரா, உங்ககிட்டதான் சிகண்டி இருக்கானே, பதில் வந்துடுத்து சொல்லிவிட்டார், சிகண்டி சமராமர்ஷி சமரே சமிதிஞ்சயா, சிகண்டி இருக்கான்னு சொல்லிவிட்டானே, சிகண்டியா அவன் என்ன படும், உமக்கு ஒண்ணும் தெரியாதியா, நான் பாத்துக்கிறேன் பாரு, ஏ சிகண்டி நீ எதுக்குடா பிறந்த, எனக்கே தெரியாது, இப்ப சொல்றேன்டா பீஷ்மரை கொல்றதுக்கு தான்டா பிறந்த, நீதான் நாளைக்கு யுத்தம் பண்ணணும். ஐயோ, அவரால் சாதி நிற்க முடியாது, நீதான் யுத்தம் பண்ணணும். சிகண்டிய முன்னே நிற்க வச்சு நாம் எல்லாரும் பின்னே நிற்கணும். சிகண்டிக்கு பீஷ்மருக்கு தான் யுத்தம். இந்த பத்தாவது நாள் யுத்தத்திலே சிகண்டி எதிரே நின்று பாணங்களை பிரயோகம் பண்றார். மகாரதன் அவருடைய பாணங்கள் மேல வந்து விழறதான் இவருக்கு பிடிக்கல. இந்த பயில நிறுத்தி வச்சிருக்கா.
ஏ மணி சிருஷ்டி சேசரா நின்னு வீதாதா, ஏ மணி சிருஷ்டி சேசரா நின்னு வீதாதா, ஏ மணி சிருஷ்டி சேசரா பாமினி யுகாது பூரணு கலுகாது காமினி யுகாது பூருடனு
ஐயோ, சண்டை போடுவா வந்திருக்க, சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காரு, அடி வாங்குறாருங்க. மார்பை தொலைக்கிறது பாணங்கள். சிகண்டியினுடைய பாணங்கள் விழபோது, நீ பொண்ணு இல்லையா, நீ சண்டைக்கு வரலவா, நீ ஏ பொண்ண போ, உன்னை படைச்சானே பிரம்மா, உன்னை புருஷனும் இல்லாத ஸ்திரீயும் இல்லாத இப்படி படைச்சானேன்னு பேசுறாரு. தவிர ஒரு பானம் அந்த சிகண்டி மேல விழமாட்டேங்கிறது. ஆனா அத்தனை பேருக்கும் போடுறார். அர்ஜுனன், தர்மராஜா, பீமசேனன், அத்தனை பேருக்கும், சாத்திக்கு இத்தனை பேருக்கு விழருது. அந்த சிகண்டி மேல ஒரு பானம் விழல, சிகண்டி போடுற பானங்கள்லாம் விழருது, தைக்கிறது, நிற்க முடியல அவரால. அர்ஜுனா விடாது, சமயம்தான், சமயம்தான், இடு பானங்களை. எடுத்தான் அர்ஜுனன். அடுத்த கணத்துல பீஷ்மருடைய கையில் இருக்கிற வில்ல முடிச்சு கழுதலினான். சிகண்டி பானங்கள் அடிக்கிறான், வில்லு முடிஞ்சு கீழே விழுந்திருக்கு. இன்னொரு வில்ல கையில் எடுத்தார். அம்பரா தூணி அறுத்தறிஞ்சான், இன்னொரு அம்பரா தூணி. மறுபடியும் என்னடா என்ன ஜெயிக்கவா பாக்குறேன், தொலைச்சேன் உங்களை. மறுபடியும் யுத்தம். சிகண்டி மறுபடியும் பானங்கள் நிற்காதே, போடு பானங்களை. மேல மேல பானங்கள் போடுற போது தாங்க முடியாமல் மறுபடியும் வில்லு எடுக்கிறார். மறுபடியும் அம்பரா தூணி, மறுபடியும் வில்லு, மறுபடியும் அம்பரா தூணி. நிற்காமல் யுத்தம் பண்ண முடியாத பீஷ்மர் வெறி பிடிச்சு அசுர பாவத்தை அடையிற போது ஆகாஷ மார்க்கத்திலே மகர்ஷிகள் எல்லாம் ஓடி வந்தாளாம். அப்பனே, ஹே பீஷ்மா, என்ன இது, என்ன யுத்தம் பண்ற நீ?
சாந்தபு நல்துமையா பீஷ்மவையா,
யாரிடத்தில் யுத்தம் பண்ற, என்ன வெறி இது, போரும் போரும், நிறுத்து.
நிவர்த்தய மனோமத்தா யுத்தே புத்தி நிவர்த்தயா,
போரும், எடுக்காதே, கையில வில்லு எடுக்காதே, இடுப்பேன் நான் சத்திரியன், எடுக்காதே. ஆகாஷ மார்க்கத்தில் ரிஷிகள் எங்கே சிகண்டி பாணங்கள், அர்ஜுனனுடைய பாணங்கள் கையில வில்லெடுக்க தோன்றது, ஆகாசத்தில் எடுக்காதே. பரீட்சை, பகவான் பரீட்சை கொடுக்கிறானுங்க. எவ்வளவு நைஷ்டிகரா இருந்தாலும் கூட அந்த க்ஷத்ரிய தர்மத்தில் இருக்கிறதான அந்த வெறி இருக்கே ஒரு மனுஷனை கொண்டு போய் தள்ளிவிடும். பகவான் எப்படி காட்டுறானுங்க, அந்த காம குரோதங்களோடு கூடவே பீஷ்மர் தன் ஜென்மாவிலே இதான் முதல் போராட்டம், குருக்ஷேத்திர போராட்டம் அல்ல. கையில வில்லெடுக்கிற பொழுது ஆகாசத்தில் நிவர்த்தய நிவர்த்தய புத்தி நிவர்த்தய, சிகண்டி அடிக்கிறான், அர்ஜுனன் அடிக்கிறான், இல்ல தொலைச்சு விடுவேன், தொலைச்சு விடுவேன், இல்ல வேண்டாம், அடிபடுறாருங்க. நல்ல ஹிருதயத்தில் பாயறது பானம், ரத்த பிரவாகம் கொட்டுறது, சிரிக்கிறார். ஏய் குழந்தைகளா, தாத்தாவுக்கு சந்திரன் பூசல் இல்லடா, நீங்கெல்லாம்
பிரம்மதண்ட சமஸ்பர்ஷாது வஜ்ரவேக துராசதா மம பிராணாருஜல்தி நேமே பாண சிகண்டினஹா கிரந்தந்தி மம காத்ராணி மாகமாசே கவாயவா.
என் உயிர் அப்படியே உறிஞ்சிருது, என் உடம்பு துடிக்கிறது, என்னால முடியல. யார் அடிக்கிறது தெரியுமா? சிகண்டி இல்ல, என் குழந்தை அர்ஜுனன். அது சிங்கம், சத்திரிய குலத்தில ஒரு வித்து. என் பேரன், அவன் பேரன் வந்துட்டானோ இல்லையோ, தாத்தா கண்ண மூடு வேண்டிதானே சொல்றான் எனக்கு.
மகமாசேகவாயுவா,
அதே பாவத்திலே வியாசாச்சாரியால் இந்த ஸ்லோகங்களை பாடிருக்க. மகாபாரதத்தினுடைய பெருமை, நான் கதைக்கிறேனா இல்ல, அங்க இருக்கிற ஒரு ஸ்லோகத்துக்கு அது முகம் வச்சு சொல்றேனே தவிர அது அந்நியதா நான் போறது இல்லை. மாதிரி போக முடியா என்ன பெரியவா புத்தி கொடுக்கல எனக்கு. அந்த தாபம் என்ன தாபம், சத்திரிய தர்மத்தில இருந்து யுத்தம் பண்ண வேணும்னா துடிக்கிறது. அதே சமயத்தில் சிகண்டி அடிக்கிறானே ஒரு அவமானம், ஒரு சிகண்டி ஒரு பேடி அடிச்சு இந்த வீரனுக்கு ஒரு ஆபத்து வரப்படாதுங்கிற ஒரு சுய கௌரவம் அதையும் காட்டிக்கொள்ளாமல் இது சிகண்டி பாணம் என்ன ஒண்ணும் பண்ணல, அந்த அர்ஜுன பாணம் தான் என்ன பண்றது. அது வேற ஆகாஷ மார்க்கத்திலே மகரிஷிகள்லாம் சொல்ல 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 வில் முறிஞ்சது, மறுபடியும் எடுக்கல நிற்கிறார் நிற்கிறார். விடாதீங்கடா விடாதீங்கடா, அந்த பீஷ்மருக்கு நல்ல வழி காட்ட வேண்டிய இதுதான்டா, அவர் உயிர்விக்க வேண்டிய வழி இதுதான்டா. பாணங்களால அடிக்கிற பொழுது அடுத்த கணத்திலே தன்னை தானே ஜெயிச்சார். அடுத்த கணத்திலே பாணங்களை தாங்கிக்கிட்டு அந்த மகாத்மாவான பீஷ்மாச்சாரியர் அப்படியே சாய்கிறார்.
ஜபல் ஷால் தப்னாவோ பீபால் ஜபல் ஷால் தப்னாவோ பீபால் காலகாஞ்சி திரோபவர் ஜபல்
மகோபனிஷதம் வாக்கியம் ஜபன்னு அடுத்த கணத்திலே இந்த லோக விவகாரங்களிலிருந்து தன்னை பிரிச்சுக்கிட்டார். அது நம்மால முடியாத காரியம், அதை அவர் செஞ்சுக்கிட்டார். இத்தனை நேரம் பீஷ்மன் அடிபட்டேன் அடிபட்டேன் யுத்தம் பண்ணுவேன் என்று நின்றவர் அடுத்த கணத்திலே வேறாக மாறி போனார். இத்தனைக்கும் காரணம் யாரு, வாசுதேவ சர்வமிதி எஸ் மகாத்மா சுதுர்லபா. வாசுதேவன் காரணம் புத்தியை அப்பொழுது வகிச்சுக்கிட்டார். வாசுதேவன் தான் காரணங்கிற எண்ணத்தை கொண்டார். அந்த வாசுதேவனை புத்தியிலே கொண்டு வந்து தாரணையிலே சேர்த்து தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தை தியானம் பண்ணி யோக சரீரத்தோடு கூடவே பூமியிலே படாமல் விழுந்தார். பூமியிலே படாமல் அந்தரத்திலே ஆகாசத்திலே அப்படியே தெய்வஸ்வரூபமாய் விழுற பொழுது கங்காதேவி ஓடி விழுந்தாளாம். அப்பா என் பிள்ளை இல்லையாடா நீ, கங்கையா அப்பனே நீ ஜென்ம விடுதலைக்காகத்தான் இத்தனை கஷ்டப்பட்டு தட்சிணாயணம் ஆச்சேடா, இப்போ நீ விழுந்துட்டியடா அப்பாங்கிற போது இல்லே அம்மா. கங்காதேவி ரிஷிகளை விட்டு சொல்ல சொல்றாளாம், என் குழந்தைக்கு சொல்லுங்க அவன் ஜீவனை விடப்படாது, ஜீவனை வச்சுட்டு சொல்லுங்க, உத்தராயண பர்ஜந்தம் அதான் உத்தான மார்க்கம், மறுபடியும் திரும்பி வராத வழி, மோட்ச வழி இருப்பேன், எங்க அப்பா எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். என்றை தினம் யமனை நினைப்பியோ அப்பதான் யமன் வருவான்னு சொல்லியிருக்கார். அதனால உத்தராயணம் வரட்டும், அந்தரத்திலே படுத்துட்டு இருக்கார். அடுத்த கணத்திலே பாண்டவாள் அத்தனை பேரும் வில்லை கீழே விட்டு ஓடி வந்தார்கள். க்ஷத்ரிய தர்மம் யுத்தம் பண்ணிவிட்டு அந்த மகாத்மா கீழே விழுந்துட்டார்னு ஓடி வந்தாளாம். துரியோதனன் கேட்டு அப்புறம்தான் ஓடி வந்தான். இவா ரெண்டு பக்கத்திலையும் ரெண்டு பிள்ளைகள் பாண்டவாள் கௌரவாள் இருக்கிற பொழுது குழந்தைகளை பார்க்கணும்னு தலையை தூக்கி பார்க்கிறார், தலையை தூக்க முடியல, தலை தொங்கிறது. ரெண்டு குழந்தைகள் இருக்கிறாளாம். அப்பா குழந்தைகளே வாங்கோடா வாங்கோடா, அப்பா எங்க இருக்கேடா தெரியலே. சிரோ மே லம்பதே த்யர்த்தம் உபாதானம் பிரதியதாம், என் தலை தொங்கிறது, தலைக்கு ஏதாவது ஒசரம் கொடுங்களே. ஓடினான் துரியோதனன், திண்டு தலாணி எல்லாம் தேடின்னு போனான். இதெல்லாம் தொடமாட்டேன்டா, பூமி ஸ்பர்ஷம் கிடையாதுரா எனக்கு, பூமியில உண்டான வஸ்துக்களை நான் தொடமாட்டேன். பின்ன எது யாருக்கு தெரியும், எனக்கு என்ன வேணும்னு யாருக்கு தெரியுங்கிற பொழுது அடுத்த கணத்திலே அர்ஜுனன் வில்லை எடுத்து பாணங்களை கோத்து ஒன்று பத்து நூறு ஆயிரம் பதினாயிரம் பாணங்களை பின்னலோடு பின்னி அவருக்கு தலை அணை வைத்து அவருக்கு சரத் அல்பம் போட்டான். அந்தரத்திலே படுத்துட்டு இருக்கிறவருக்கு அப்படி வில்லாலே படுக்க, வில்லு தாண்டா க்ஷத்திரியருக்கு அக்னி, பிராமணருக்கு எப்படி அக்னியோ அது மாதிரி க்ஷத்ரியனுக்கு வில்லுதான் அக்னி.
இஷ்வஸ்திரமேஷாம் தேவத்வம்,
அதனால அக்னி சம்பந்தத்தை தான் அடைவேன் என்று அந்த சரத தல்பத்திலே படுத்துகின்றார். படுத்துட்டு இருக்கிற சமயத்திலே, குழந்தைகளே என்னை பத்தி கவலைப்படாதீங்கடா, நான் விழுந்த முகூர்த்தம் சுப முகூர்த்தம்டா. என்ன மமாவசானே சாந்தி ரஸ்து பிருத்திவியாம் சங்கச்சந்து, நீங்கள்லாம் பரமக்ஷேமத்தை அடைவேண்டா. நான் விழுந்த கதையை யார் சொல்றானோ, யார் கேட்கிறானோ, யார் நடத்துறானோ, அவருக்கு பரம மங்களங்கள் உண்டாகுண்டா. அப்பா குழந்தைகளே நீங்கள்லாம் சிநேகமா இருங்கூடா. அப்பா துரியோதனா உன் கையை குடுடா, இந்த கழவனோடு போகட்டண்டா சண்டே. தர்மராஜா உன் கையை குடுறா, கையை நீட்டினார் தர்மராஜா, துரியோதனம் அடக்கிண்டான். சரி துரியோதனா, நீ வீரனா இருந்து யுத்தம் பண்ணு, என்னை விட்டு போங்கோ. இனிமேல் எனக்கு யார் துணை? இங்க இருக்கிற கோட்டான் கழுகு, இங்க இருக்கிறதான ஓனாய் சென்னாய் பூத பிரேத பிசாசங்கள் தான்டா எனக்கு துணை. போங்கடா. போனார்கள் தாத்தாவை அங்கேயே விட்டு விட்டு போனார்கள். தங்களை வளர்த்ததான பிதாமகர் நினைச்சு துக்கப்படுறார் அர்ஜுனன், கண்ணீர் விட்டு கதர்றார். கீதை உபதேசம் பண்ணி என்ன பிரயோஜனம்? பகவான் அழவேண்டிய சமயத்தில் அழுதுதானே தீர்றோம். கண்ணீர் விட்டு கலங்குறார்கள். அந்த சமயத்திலே அஸ்தமனம் ஆறதாம். மந்தம் மந்தம் விரஜதி சவிதா மந்திரம் மந்தரஷ்மி, மேற்கிலே செவ்வானம் செவந்த சூரியன் அஸ்தமனம் ஆறான். யுத்தம் நிறுத்தியாச்சு. அந்த க்ஷணத்திலே திடீர்னு எங்கிருந்தோ ஒரு உருவம் ஓடி வருது. தேடி அந்த தாத்தாவுடைய கால் பாதத்திலே வந்து ஓடி வந்து கண்ணீர் விட்டு புதைத்து கண்ணி முகத்தை வச்சு கதறதாம். யாரா? குழந்தை கர்ணா, கர்ணா இங்க வா. பத்து நாள் நான் யுத்தம் பண்றவர்களும் நீ பண்ண மாட்டேன் பிரதிஜை பண்ணியடா, உன்னை ஒரு கால் பார்க்காதையே போயிடுவேணும் நினைச்சேன்டா. கிட்டவா அண்ணலே அறிந்தேன் நீ எவ்வளவு திறந்தா என்ன கேலியா பேசிருக்கேன், என்ன நிந்தனை பண்ணிருக்கேன், நானும் உன்னை பழிச்சிருக்கேன் இல்லையா பயலே. அவ்வளவு தூரம் உன்னை பழிச்சு நீ பாப்பின்னு சொல்லியிருக்கேன், நீ என்ன சொல்லியிருக்கேன். இருந்தாலும் கர்ணா உங்ககிட்ட எனக்கு ரொம்ப ஆசைடா. ஏன் தெரியுமா? நீ பிறந்த பிறப்புடா, நீ இருக்கிற நிலைடா, அது தொலைஞ்சு போன காசுடா. நல்ல தங்க நாணய சாக்கடையில சேத்துல விழுந்த மாதிரி விழுந்துட்டா. நீ விழுந்தது மாத்திராமல் துரியோதனையும் தள்ளுறேடா. இது சிநேகம் இல்லடா. இதுவேதாவது போயே கர்ணா, நீ யாருன்னு சொல்ல, சண்டை நின்று போகட்டுமே. கண்ணீர் விட்டு கதறான் கர்ணன். மகாத்மா, தங்களை ஏசி பேசினவன், தங்களை போன்ற பெரியவாளை நிந்தனை பண்ணினவன், நாக்கு கூசாமல் பட்சபாதின்னு சொன்னவன், வேத பிராமணர்களை அவமதிச்சவன், பதிவர்த்தியை பற்றி இழுத்தவன், மகாத்மாக்களை தர்மாத்மாக்களை வீட்டு விட்டு போர் விரட்டினவன், இவ்வளவு செஞ்சிருக்கிற இந்த கர்ணனுக்கு இந்த ராஜ்யமா? நீங்க கூட நினைக்கிறீளா? மகனியா, உங்களிடத்துல ஆசீர்வாதம் கேட வந்திருக்கு. நீங்கள் எப்படி விழுந்தேள், நீங்கள் என்ன தப்பு பண்ணினேள், ஒரு பாபமும் செய்யாதிருக்கிற நீங்கள் துரியோதனனுக்காகவா பிராணனை தியாகம் பண்ணினேன்? இல்ல, ஒரு தர்மத்துக்காக பிராணனை தியாகம் பண்ணினேன். துரியோதனனுக்காக அல்ல, அந்த தர்மராஜன் கடைபிடிச்ச தர்மத்துக்காக தியாகம் பண்ணினேன். அந்த தியாகம் எனக்கும் இருக்கட்டும், நானும் இந்த வீர ஸ்வர்க்கத்தை அடையணும். கடைசியவரிலும் புத்தி மாறாமல் துரியோதனனுக்காக யுத்தம் பண்ணினாலும் இந்த யுத்தத்திலே என்னுடைய சக்தி பூரா தர்மத்துக்கு அர்ப்பணம் பண்ணணும். தர்மம் என்னை ஆவாகனம் பண்ணிக்கொள்ளட்டும், எந்த இடத்துல கொடுக்கிறோமோ அதுல ஆவாகனம். அக்ன ஏஸ்வாஹா, அக்னி ஆவாகனம் பண்ணிக்கிறதுங்க. இன்னும் பூர்ணாகுதி, பூர்ணாகுதிங்கிற போது எல்லாம் போடுறோம், தேங்காய் பட்டு வஸ்திரம் ரத்னங்கள்லாம். பூர்ணாகுதியினுடைய தாத்பரியம் என்னன்னா, நம்மையே போட்டுனாங்க ஆவாகனம். அது மாதிரி தர்மம் அந்த இடத்துல இருக்கு. அந்த தர்மத்தினுடைய தேஜஸ்ல இத்தனை அதர்மத்தினுடைய பிரகாசங்கள்லாம் லயமடைகிறது. லயமடைய முடியாத சமயம் தான் நம்முடைய வித்தையை காட்டி யுத்தம் பண்றோம். அது வீர ஸ்வர்க்கம் கொடுக்க முடியாத க்ஷத்ரிய தர்மம் எனக்கும் இருக்கட்டும். நான் க்ஷத்ரியன் இல்லை, சூத வகுப்புல சேர்ந்தவன் தேரோட்டி இருந்தாலும் அந்த க்ஷத்ரிய தர்மத்தினுடைய பெருமை எனக்கு இருக்கட்டும். கர்ணா, நீ ஒரு நாள் இந்த இடத்துல என் பக்கத்துல விழுவாயின்னு சொல்லுங்க. கட்டிக்கிண்டா கர்ணனுக்கு ஆசீர்வாதம் புரிஞ்சார். பத்து நாள் யுத்தத்திலே பீஷ்மர் சேனாபதியா இருந்து பாண்டவாளுடைய சேனையை நாசம் பண்ணி அடுத்தபடி பதினோராவது நாள் துரோணாச்சாரியர் சேனாபதியான. துரோணாச்சாரியர் சேனாபதியாக ஆகி இந்த பதினோராவது நாள் தர்மராஜனை உசுரோடு பிடிச்சு கொடுக்கிறேன். அதான் கேட்டான் துரியோதனன். தர்மராஜனை உசுரோடு பிடிச்சு கொடுக்கிற பொழுது அந்த தர்மராஜன் கிட்ட வர முடியாதபடி பத்ம வியூகம் போட்டாரங்க. அந்த பத்ம வியூகத்துல யாருமே அறியாது இருக்கிற பத்ம வியூகத்துல அபிமன்யு புகுந்தான். மகாவீரனாய் அபிமன்யு புகுந்து அசகாயமான காரியத்தை செய்து அபாரமான யுத்தத்தை பண்ணி அந்த இடத்துல அநேக மகாரதர்களை வீழ்த்தி இருக்கிற பொழுது துரோணரும் ஜெயிக்க முடியல, அஸ்வத்தாமாவும் ஜெயிக்க முடியல, கிருபாச்சாரியரும் ஜெயிக்க முடியல, கிருத்தவர்மாவும் ஜெயிக்க முடியல, கர்ணனும் விட்டு கொடுத்துட்டான், துரியோதனன் அகப்பட்டு இருக்கிற பொழுது ஆறு மகாரதர்கள் ஒன்றாய் சேர்ந்து இந்த மகாவீரனான அர்ஜுனனுடைய புத்திரனான அபிமன்யுவை ஏகாகின பரிபவாய பகுன் கிருதார்த்தான் ஆறு மகாரதர்கள் அந்த அபிமன்யுவை அடிச்சு யுத்தம் பண்ண, தான் ஒரு கை அழிஞ்சு போனாலும் இன்னொரு கையால யுத்தம் பண்ண, பின்னிருந்து துஷாசன புத்திரன் அபிமன்யு அடிக்கிற பொழுது அபிமன்யு அப்படியே விழுந்து வீர சொர்க்கம் அடைந்தான். அபிமன்யு விழுந்தான் என்பதை கேட்டு அத்தனை பேர் துக்கப்பட்டு அர்ஜுனன் அந்த அபிமன்யுவை கொல்வதற்கு காரணமாயிருந்தவன் ஜெயத்ரதன். ஜெயத்ரதன் பாண்டவாள் கிட்ட வர முடியாதபடி தடுத்தவன். அந்த ஜெயத்ரதனை நாளை சூரியாஸ்தமனத்துக்குள்ளே வதம் பண்ணுகிறேன் என்று மகா பிரதிஜை பண்ணி அந்த ஜெயத்ரதனை எப்படி வதம் பண்ண போகிறான் நாளைக்கு ஏழு மணிக்கு சொல்றேன்.
நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரே தர்மோ விவர்த்தது யுதிஷ்டிர கீர்த்தனேன பாபம் பிரணஷ்யதி மிருகோதர கீர்த்தனேனா சத்ருன் விநஷ்யதி தனஞ்சய கீர்த்தனேனா மாத்ரீ சுதோங்கதயதாம் நரபந்தி விருங்க யத்பலம் யசோதைர்யம் யத்பயத்வமரோகதாயாட்யம் வாக்குத்வஞ்ச அரூபத் ஸ்மரணாத் பவேத் ஸ்ரீசோதிதாதாசி கிருபா கரோசி தஸ்மாரிமம் மாம் த்வயி சக்த பாவம் இஷ்டாத் ததானைரவ வாசுதேவ. சக்ரகதாப்ஜதாரம் யதுவீரம் சக்ரகதாப்ஜதாரம் பார்வதி ரமணம் சகல லோகாதாரம் சகல லோகாதாரம் சாது கிருத்தாபகரம் சகல லோகாதாரம் சகிதானவீதம் செல்லாயக்கம் சகிதானவீதம் செல்லாயம்
சக்கர கதாபாணியான பகவான் பஞ்சாயுதங்கள் தரிக்கிறார். அஞ்சு ஆயுதங்கள் சொல்லியிருக்கு பகவானுக்கு. இந்த அஞ்சு ஆயுதங்களுக்கும் ஒரு தாத்பரியம் உண்டு. சங்கம் சக்கரம் கதை சாரங்கம் பத்மம். சாரங்கிறது வில்லு. அந்த வில்லு தான் ராமாவதாரத்திலே கோதண்டமாக விளங்கித்து கிருஷ்ணாவதாரத்திலே பகவான் வில்லு எடுக்கிறது ரொம்ப சில சமயம்தான். சிசுபாலனை வதம் பண்ற போதுதான் வில்லு எடுத்து யுத்தம் பண்ணினார். அந்த சிசுபாலன் தான் பூர்வ ஜென்மாந்திரத்திலே ராவணனா இருந்தவன். அதனால அவனிடத்திலே வில் தொடுத்து யுத்தம் பண்ணி கடைசியில சக்கராயுதத்தினாலே முக்தியை கொடுத்தார். அதனால கிருஷ்ணாவதாரத்தில் முக்திக்கு ஹேதுவாக பஞ்சாயுதத்திலே சக்கராயுதத்துக்கு பிரதானம். இப்ப நாம் சுதர்சனங்கிற ஒரு உபாசனை இருக்கே, சக்கராயுதமே சாட்சாத் பகவான்கிற உபாசனை நமக்கு. அந்த சுதர்சனங்கிற உபாசனை நமக்கு ஏன் வந்ததுன்னா, துவாபர யுகத்திலிருந்து பகவான் தான் பரந்தாமாவா வைகுண்டம் எழுந்தருடுற பொழுது இந்த கலியுகத்தில் இருக்கிற சமஸ்தமான பக்த ஜனங்களுக்கும் தன்னை நினைச்சவாளுக்கும் சக்கராயுதத்தையே காவலாக வச்சுட்டு போயிருக்க. அந்த சுதர்சன மந்திரமானது அதை சொல்றது. அப்படி நமக்கு எல்லாம் காவல் பகவான் சுதர்சன ரூபத்தில் இருக்காருங்க. கோதண்ட தீட்சை ராமாவதாரத்தில் பகவானுக்கு எத்தனையோ ஆயுதங்கள் அப்பொழுது இருந்தது, கத்தி இருந்தது, எல்லாம் இருந்தது. கோதண்டத்தினாலதான் தீட்சை கொடுத்தாருங்க. கோதண்டத்தினாலதான் ராவணனுக்கு, கோதண்டத்தினாலதான் கும்பகர்ணனுக்கு, கோதண்டத்தினாலதான் மாரீச்சனுக்கு, கோதண்டத்தினாலதான் கரதூஷணாதிகளுக்கு, கோதண்டத்தினாலதான் வாலிக்கு. அதனாலே கோதண்ட தீட்சா குருன்னு அங்க பேரு. இங்க பகவான் கிருஷ்ணனுக்கு சக்கரபாணி. அந்த சக்கராயுதத்தை பகவான் எடுத்து எதுக்கு உபயோகப்படுத்துறாரு? நிகிரகம் அனுகிரகம் ரெண்டுக்கும் உபயோகப்படுத்துறாரு. ராமாவதாரத்திலே பகவான் கோதண்ட பாணியா இருந்து யுத்தம் மாத்திரம் பண்ணல, அவர் தரிசனம் பண்ண வந்திருக்கிற ரிஷிகள் எல்லாம் பகவான கோதண்ட ராமனா தரிசனம் பண்ணினான். பகவான கோதண்ட ராமனா தரிசனம் பண்ணினாவா? தரிசனம் பொழுது கூட அந்த கையில வில்ல வச்சிருந்தார். சண்டை போடுறதுதான் அந்த கோதண்டம் இல்ல, ஆனந்தமான தரிசனத்துக்கு கூட அந்த கோதண்டம் கையில இருந்தது. ரூபசம் கனனம் லக்ஷ்மி சௌகுமாரியம் சுவேஷதாம் ததிஷு விஸ்மிதாகாமசிய வரவாசினா. இந்த ஆரண்ய காண்டத்திலே தண்டகாரண்ய மகரிஷிகள் எல்லாம் ராமாவதாரத்தில் போய் நின்று அந்த பகவானை தரிசனம் பண்ற வந்திருக்கிற சமயத்தில் அந்த கையில் இருக்கிற கோதண்டத்தையும் அம்பரா துணியும் பார்த்து அப்படியே மயங்கி நின்றான். அதனால சௌமியமான தரிசனத்துக்கும் அந்த கோதண்டம். அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்திலே நிகிரகம் அனுகிரகம் ரெண்டுக்கும் சக்கராயுதம். இந்த பீஷ்மர் இடத்திலே பகவான் போற போது சக்கரத்தை எழுந்துன்னு போனார். சக்கராயுதத்தை எழுந்துன்னு எதுக்காக போனார்? பீஷ்மரை கொல்றதுக்காக போனார். பொல்லாத்தனத்தினாலே அழிக்கிற இந்த பீஷ்மரை கொல்லணும்னு போனாரே தவிர, கடைசியில பீஷ்மருக்கு கொடுத்தது எதுன்னா தன்னுடைய பாத பத்மம். தன்னுடைய பாதாரவிந்தம் இருக்கே, அதுதான் அங்கே சக்கரமா போயிடுத்தங்க. அதனால பீஷ்மருக்கு கிடைச்சது எது? பகவானுடைய பாதம், பகவானுடைய பாதாரவிந்தம். யோகீந்திராணாம் துதங்கேஷு அதிக சுமதுரதரம் முக்தி பாஜாம் நிவாசா. யோகீந்திராணாம், யோகிகளுக்கு எது ரொம்ப வேண்டிய இடம்னா பகவான் உனக்கு குருவாயூரப்பா உன்னுடைய பாதாரவிந்தங்கிறார். யோகீந்திராணாம் துவது அங்கேஷு அதிமதுரதரம் நிவாசம். அத்தனை பேருக்கு மனசுல மறக்க முடியாது உன்னுடைய பாதாரவிந்தம். அந்த பாதாரவிந்தத்தை பீஷ்மர் கொடுத்தாரு. அது எப்படி கொடுத்தார்? பீஷ்மர் போய் சரணம் அடைஞ்சு பகவான பாதாரவிந்தத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி தோத்து போனேன்னு சொல்ல முடியாது, வைக்கல. இவர் என்ன பெருமை பாருங்க. எல்லாம் சிந்தனை பண்ணணும். நான் சொல்லிட்டு ஓடி போயிட போறேன் ஒரே ஓட்டமா, அது பிரயோஜனம் இல்லை. நான் சொன்னது கொஞ்சமா இருந்தாலும் நீங்க நிறைய சிந்தனை பண்ணணும். பீஷ்மரை கொல்றேன்னு வந்துட்டு கொல்லாத போயிட்டாரு. பீஷ்மரை ஏன் கொல்ல வருவானே? அவர் கொல்ல வந்தவர் ஏன் திரும்பி போனார்? என்ன விளையாட்டுங்கிற போது அந்த பீஷ்மர் என்ன நினைச்சாரோ அதை கொடுத்தாருங்க. பீஷ்மருக்கு தான் சத்திரியனா இருந்து யுத்தம் பண்ணி பேர் வாங்கணும், தான் தோத்து போனேங்கிற பட்டமே வரக்கூடாது அவருக்கு. அர்ஜுனன் தோற்கடிச்சு விட்டான், அர்ஜுனன் அடிச்சு கீழே தள்ளிவிட்டாங்கிற பேர் வரப்படாது அவருக்கு. என்னை யாரும் தோற்கடிக்கலன்னு அந்த பெயர் வாங்கி அந்த கீர்த்தியோடு இருக்கணுங்கிற பீஷ்மருக்கு அதான் பகவான் கிட்ட கேட்ட வரம். நான் தோத்து போய் ஒருத்தனை சரணம் அடைஞ்சேங்கிறதே கிடையாது அவருக்கு, சரணம் அடைகிறதுங்கிறது கிடையாது பீஷ்மருக்கு. அதனால பீஷ்மர் என்ன பண்ணினார் இப்போ, நிவர்த்தையா தானே நிவர்த்தி பண்ணிட்டார், போரும் தானே ரிட்டையர் ஆயிட்டார். அவர் அர்ஜுனனோ சிகண்டியோ காரணமா இருந்தாலே தவிர தானே வைராக்கியத்தை அடைஞ்சு போருண்டா சண்டேன்னு வந்தார். அவரை தோற்கடிச்சேன்னு ஒருத்தருக்கும் வரல. பீஷ்மர் சத்ருவா இருந்தாலும் அவரை தோற்கடிச்சு கீழே தள்ள வேண்டியது காரியமாயிருந்தாலும் பகவான் பீஷ்மருக்கு அந்தராத்மாவினாலே விரும்பி இருக்கிறதான நிச்சயமான நிர்ஜிதமாயிருக்கிறதான க்ஷத்ரிய தர்மத்தை கொடுத்தாருங்க. ஸ்வதர்மத்தினுடைய பெருமை, ஸ்வதர்ம அனுஷ்டானத்தை பெருமை காப்பாத்துறது தானே கிருஷ்ணாவதாரம். அந்த ஸ்வதர்ம அனுஷ்டானத்தினுடைய பெருமை எப்படி காப்பாத்தினார், பீஷ்மருக்கு அதை கொடுத்தார். அவர் அப்புறம் நிவர்த்தி அடைஞ்சார். அவர் எப்போதுமே நிவர்த்தி அடைஞ்சிருக்கலாமே, நிவர்த்தி அடைஞ்சிருக்கலாம். நிவர்த்தி அடைய முடியாத நிலை க்ஷத்ரிய தர்மம். அந்த தர்மத்தில் அவர் நான் தோத்து போனேன்னு சொல்லலை, அடிக்கிறான் என் மார்பு பிளக்கிறது, ஆனா சிகண்டி இல்லடா, என் குழந்தைடா. மம பிராணா ருஜந்தி நேமை பாணா சிகண்டி. இப்போ துரோணர் 11வது நாள்ல இருந்து துரோணர் சேனாபதியா இருக்கார். பரத்வாஜனுடைய புத்திரர், அக்னிவேஷனுடைய சிஷ்யர், சமஸ்தமான அஸ்திரங்களையும் தெரிஞ்சின்றவர், பரசுராமனிடத்திலே பிரயோகங்கள் தெரிஞ்சின்றவர், பாண்டவாள் கௌரவாளுக்கு குரு அவர். அவர் இன்னைக்கு ஒரு வேலைக்காரனா இருந்து உத்தியோகம் பார்க்கிறார். துரியோதன வீட்டிலே சாப்பிட்டது அவங்ககிட்ட சம்பளம் வாங்கினதுக்காக உழைக்கிறார். அவர் இப்போ கமாண்டர் இன் சீஃப், சேனாபதி. ஒரு பிராமணன் சேனாபதியா இருக்கலாமா, ஒரு பிராமணன் யுத்தத்திலே போகலாமா, போகப்படாது. அதனால ஸ்வதர்மத்தை விட்டுட்டு அவர் க்ஷத்ரிய தர்மத்தில் துரோணர் இறங்கியிருக்கார். ஏன் இறங்கினார்னா, காலம் நாம எல்லாம் இறங்கலையே. இப்போ யாராவது பிராமண தர்மத்தை பண்ணிட்டு இருக்கோமோ, அப்படி யாராவது பிராமண தர்மத்தை பண்ணினானா அவன் லோகத்தில் ஜீவிக்க முடியுமோ? பிராமணனுக்கு சொல்லப்பட்ட தர்மத்தை எடுத்து எங்கேயாவது யாராவது ஒருத்தர் காலம் தள்ள முடியுமா? இப்போ நமக்கு க்ஷாத்திரம், அவர் சொன்னார் கல்லூரி ஸ்ரீபதி சாஷு, இதம் க்ஷாத்திரம் இதம் பிராமியம் ரெண்டும் உங்ககிட்ட இருக்குன்னு. அவர் மத்தியானம்லாம் நீங்க க்ஷத்திரியன் இருக்கேன், ராத்திரி பிராமணனா இருக்கேன். இல்ல இல்ல, ராத்திரி க்ஷத்திரியனா தான் இருக்கேன். நான் கதை சொல்றதுனால பிராமணத்துல வந்துருத்தா எனக்கு, கதை சொன்னா பணம் வாங்கிட்டு போறேன், வெறுமையா போறேன். எங்க யாராவது வெறும் குடும்பம் வரேன் பாருங்க, ஆனா அதுக்கு பணம் கொடுக்கறது எல்லாருக்கும் சேர்த்து தான். அதுக்கிட்ட அந்த விஷயம் வேண்டாம். அப்படி இதம் க்ஷாத்திரம் இதம் பிராமியம்ங்கிறது இருக்கே, இல்ல எல்லாருக்கும் உண்டு, பிராமணனுக்கும் உண்டு. பரசுராம அவதாரத்திலே பகவான் க்ஷத்திரியனாவே இருந்துட்டார். பிராமண தர்மத்தை இருந்தாலும் கூட க்ஷத்திரியனாவே இருந்துட்டார். ராமாவதாரம் வந்து ராமாவதாரத்திலே பகவான் அந்த க்ஷத்ரிய தர்மத்தை உபசம்ஹாரம் பண்ணினப்புறம் தான் அவர் ரிஷியானார். அவர் ஏன் ராமாவதாரம் வருவானே, ராமருக்கும் பரசுராமரும் ஏன் சந்திப்பானே? பரசுராமரும் ராமரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எழுத்து, நீ இந்த வில்ல வளப்பியா அந்த வில் வளப்பியா கேட்டார வேடிக்கையாது. இல்ல, எங்கிட்ட இருக்கிற க்ஷத்ரிய தர்மத்தினாலே வந்த அவதார காரியத்தை முடிச்சுட்டேன் ராமா, இனிமே இந்த க்ஷத்ரிய தர்மம் எனக்கு வேண்டாம், வந்த காரியம் முடிச்சு போச்சு, இதை நீ வச்சுக்கோ, உனக்கு வேணும். 14,000 பேரை ஜனஸ்தானத்தில் வதம் பண்ணணும், லட்சக்கணக்கான பேரை ராவணாதிகளை கருவு இருக்கணும், அதுக்கு இந்த க்ஷாத்திரம் வேணும் உனக்கு, எடுத்துக்கோ. இந்த க்ஷத்ரிய தர்மத்தை உங்கள்கிட்ட நான் உபசம்ஹாரம் பண்ணிவிட்டு நான் பிராமணனாகவே பிரம்ம ரிஷியாக, அதுக்கப்புறம் தான் பரசுராமன் மகரிஷியாக ஆனார். அது மாதிரி துரோணாச்சாரியர் இப்பொழுது எப்படி இருக்கார், நான் க்ஷத்ரியனாக இருக்கார். அவர் யுத்தத்துக்கு வந்துவிட்டா எப்படி இருக்கும், வெறி வெறி பிடிச்சு யுத்தம் பண்ற பொழுது தர்மபுத்திரர் அர்ஜுனன் யாரையும் பார்க்காமல் அந்த பத்மவியூகத்தை வேற போட்டு துரியோதனனுக்கு சந்தோஷப்படுத்தணும், எஜமானனை சந்தோஷப்படுத்தணுங்கிற எண்ணத்தினாலே, ஒரு எஜமான பிரீத்தியை தேடிக்கொள்ளணுங்கிற எண்ணத்தினாலே ஒரு பத்மவியூகத்தை போட்டு யாரும் வர முடியாமல், அதுல தன்னுடைய வித்யா கர்வம் வேற, தனக்கு தனக்கு சமானம் கிடையாது, தான் போட்ட காரியத்தை யாரும் தகர்த்தெறிய முடியாதுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கு. சில வித்யா வாதங்கள் இருக்கு, வாத பிரதிவாதங்கள்ல சபையில பாக்கிறமே, எத்தனையோ சபைகள் நடக்கிறது, வைஷ்ணவ சபைகள், அத்வைத சபைகள், பெரிய வேதாந்த சபைகள்ல கூட இவ ஒரு கேள்வி கேட்டான்னா இன்னொருத்த பதில் சொல்ல முடியாது அப்படி போடுவான். அப்ப என்ன இருக்குது, அத்வைதமோ வேதாந்தமோ போயிடுறது, அங்க இருக்கிறது கர்வம் தாங்க. வித்யா கர்வமுலே அவித்யாவசமுகானே. சுவாமிகள் அப்படி சொல்ற, நீ ரொம்ப படிக்க படிக்க என்ன ஆனமோ அதை நீ தெரிஞ்சுக்கோ, படிக்க படிக்க என்ன ஆகுதுன்னா எனக்கு சமானம் கிடையாது, யார என்ன கேட்டாலும் அசைக்க முடியாது. அது மாதிரி துரோணர் என்னை ஜெயிக்க முடியாது, நான் பத்மவியூகம் போட்டிருக்கேன், என்னை அசைக்க முடியாது, அர்ஜுன ஒருத்தருக்கு தான் தெரியும், மற்றவாளுக்கு தெரியாதுன்னு நினைச்சது. அந்த குழந்தை அபிமன்யு உள்ள வரபோது அந்த அபிமன்யுனுடைய பராக்கிரமத்தை தாங்க முடியாமல் அத்தனை பேரும் அந்த குழந்தை சீரின் வர முடியாத சிங்கத்தை வேறு வழி இல்லாமல் 6 பேர் சேர்ந்து கொன்றார்கள். கொலை அது, யுத்தம் இல்லை. ஆறு பேர் அந்த குழந்தை சித்திரவதை பண்ணினார்கள். அதை நான் சொல்லலாம், அதை சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறதுனால நான் சுருக்கமா சொல்லிட்டு
போயிட்டேன். ஏதான வேக்ஷ்ய சகலோபி நிலிம்ப பந்தாஹ மந்தார சாகி குசுமானி யதாபிமன்யுஹ நிந்தாரவன் தத்ர ரிபுஷு தத்ர ததாப்ய வருஷது மந்தார சாகி குசுமானி யதாபிமன்யுஹ. ஏகாகினஹ பரிபவாய பஹுன் க்ருதார்த்தான் ஏதான வேக்ஷ்ய சகலோபி நிலிம்ப பந்தாஹ.
ஒருவனை ஜெயிக்கிறதுக்கு இத்தனை பேரா நிற்கணும்? அப்படியும் அவன் கையில இந்த வில்ல வச்சுக்கிட்டு யுத்தம் பண்ணி, ஒரு கை விழுந்து கத்தி எடுத்து யுத்தம் பண்ணி, கதை எடுத்து யுத்தம் பண்ணி, சக்கராயுதத்தை எடுத்து யுத்தம் பண்ணி, என்ன எண்ணத்தோடு யுத்தம் பண்ணினா தன்னை யாராவது காப்பாத்த வருவாளான்னு நினைக்கல. இப்படி நான் யுத்தம் பண்றதை என் தகப்பனார் அர்ஜுனனும் எங்க மாமா கிருஷ்ணனும் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். இத்தனை பேருக்கு நடுவில் நின்று இத்தனை பேரை ஜெயிச்சுக்கிண்டு அந்த சக்கர ரதத்தை சக்கரமா சுத்துறானுங்க. ஆறு பேர் சுத்தி நின்று பானங்களை கொட்டுறா, நடுவில் நின்று சக்கராயுதமா சுத்துறான். அவ்வளவு வேகமா சுத்துற போது சாரதிக்கு முடியல. சாரதியே கிடையாது, சாரதி போயிட்டான். சாரதி இல்லாமல் குழந்தை தானே சாரத்தியம் பண்ணிட்டு சக்கரத்தை அப்படி சக்கரமா சுத்திக்கிண்டு அத்தனை பேருக்கு பதில் இருக்கிற போது கர்ணன் அடிபடுறான், துரியோதனன் அடிபடுறான், நிற்க முடியலங்க. அந்த அபிமன்யும் பூமியில விழுந்துட்டான். அபிமன்யு விழுந்ததுக்கு காரணம் என்னன்னா, முக்கிய காரணம் யாரு, ஜெயத்ரதன். சிந்து தேசத்து ராஜா திருதராஷ்டிரனுடைய மாப்பிள்ள. திருதராஷ்டிரனுக்கு 100 பிள்ளைக்கு அப்புறம் 101வது ஒரு பொன் பிறந்தது. அந்த பொண்ணை கொண்டு போய் சிந்து தேசத்து ராஜா சைந்தவன்கிற மகா ஒரு காமி அவனுக்கு கொடுத்தான். அந்த சைந்தவன் திரௌபதியினிடத்துல ஆசை வச்சு அவள் வனத்துல இருக்கிற பொழுது ஒரு நாள் தனிமையில இருக்கிற போது வந்து அவளை கூந்தல பிடிச்சு இழுத்துன்னு போனான். இழுத்துன்னு போற போது பாண்டவாள்லாம் ஓடி வந்து அவனை நைய புடைச்சு அவனை ஹதம் பண்ணி பீமசேனா அவனை தொலைக்கிறதுக்கு இருந்தான். தர்மராஜா ஓடி வந்து என்னதான் அடிச்சாலும் நம்ம மாப்பிள்ளடா, கஷ்டம் துஷலிக்கு வரும்டா, அதனால இவனை விட்டுவிடுன்னு சொன்னாளுங்க. அப்படி விடப்பட்டவன் போனான். விடப்பட்டவன் போய் நேர பரமேஸ்வரன் நோக்கி தபஸ் பண்ணி கைலாசத்துல பரமேஸ்வரனுடைய பிரசாதத்தை வாங்கி பாண்டவாளை கொல்லணும் கேட்டான். கொல்லணுங்கிற போது அவர் சொன்னார், அதெல்லாம் முடியாதுரா, பாண்டவாள் எனக்கு பரம பிரியமானவர்கள், அவர்கள ஒரு நாள் அர்ஜுனனை தவிர மற்றவாளை ஜெயிக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு சக்தி கொடுத்தேன்னு அவர். ஒரு நாள் அர்ஜுனனை தவிர மற்றவாளை ஜெயிக்கக்கூடிய சக்தி உனக்கு கொடுத்தேன். அந்த சக்தி இன்னைக்கு பிரயோகம் பண்ணினார். இன்னைக்கு பிரயோகம் பண்ணி பாண்டவாளை கிட்ட வர முடியாதபடி பண்ணி, அந்த அபிமன்யு தனியா இருக்க முடியா பண்ணி, அந்த ஜெயத்ரதன் பண்ணின கூத்துக்காக அர்ஜுனன் பிரதிஜை பண்ணி கதறி, பிள்ளைக்காக கதறி, இப்படி ஒரு துரோணர் பண்ணினாரே, என் குரு இப்படி பண்ணிவிட்டாரே, என் குழந்தைய கொண்டு விட்டாரே, நான் விடுவேனான்னு சொல்லி அந்த மறுநாள் சூரிய அஸ்தமனத்திற்குள்ளே இந்த ஜெயதிரதனை வதம் பண்றேன்னு பிரதிஜை பண்ணினான். இதை கேட்டான் ஜெயதிரதன், ஓடினான். ஓடுற ஜெயதிரதன் பிடிச்சார் துரோணாச்சாரியர். பா ஓடாதரா, நீ விடுங்க, நான் ஓடுறேன். சத்திரியனா வந்து ஓடப்படாதரா, உன்னை காப்பாத்துறேன்டா, நீங்க காப்பாத்த வேண்டாம், எங்களை விட்டுருங்க. பத்மவியூகத்தை போட்டு எங்களை திக்குமுக்காட வச்சாலே, பத்மவியூகம் என்னதுன்னு தெரியாது, என்னமோ பெரிசா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நாங்க ஆப்டன் இருக்கோம். அபிமன்யுவா போனா, நாங்க என்ன போனோம்? அதனால எப்பா கவலைப்படாது, இன்னைக்கு பத்மவியூகம், சகட வியூகம், சக்கர வியூகம், தூசி முகம், நாலு வியூகங்கள் போடுறேன். நான் நாலு வியூகங்களை பரத்தி வச்சு அதுல ஊசி முகம், முதலே சக்கரம், சகடம் வண்டி சக்கரம், அதுக்கப்புறம் பத்மவியூகம், அதுக்கப்புறம் ஊசி முன மாதிரி ஜூச்சி முகம், இப்படி சேனைகளை நிறுத்தி அந்த ஊசி முனுடைய கடைசியில ஜெயதிரதா ஒன்ன வச்சு ஒழிக்க வச்சு இந்த சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே வர முடியாதுரா அர்ஜுனன், இத்தனை பேரை தாண்டினாலும் அத்தனை அங்கே வர முடியாதுரா, அவன் இத்தனை பேரை ஜெயிச்சாலும் கூட சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே உன்னை கொல்ல முடியாதுரா, அவனுடைய பிரதிஜையை நிறைவேறலேன்னு அவனை அக்னி பிரவேசம் பண்ணிவிடுவான். துரியோதனை கேட்கிற போது நன்னாத்தான் இருக்கு. ஆனா மது திக்தமிவக் மது துக்தமிவக் சுரம், நீங்க எல்லாம் நல்லா பேசுறதே தவிர கத்தி நல்லா தான் ருச்சியா இருக்கு, கத்தியில தேன் தடவி இருக்கு, தேன் தடவி இருக்கிற கத்தியை நல்லா இருக்குன்னு தடவிண்டே இருந்தா ரொம்ப நல்லா இருக்கு, தேன் நல்லா இருக்குன்னு இருக்குன்னு அர்த்தம் பத்து. காரணம் என்ன? கத்தி அது அது மாதிரி நீங்க பேசுறதெல்லாம் நல்லா இருக்கு, கடைசியில அழிவு எங்களுக்கு தான் வருது. இதை கேட்டார் துரோணாச்சாரியர். அப்பதான் நீச்ச சேவகத்தினுடைய கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்க, பீஷ்மரே நீங்க புண்ணியவான், பத்து நாள்ல படுத்து விட்டேல, நான் இன்னும் இருக்கேனே, இந்த மகாபாபிக்கு வேலை செய்கிறேனே. தியாகராஜ சுவாமிகள் சொன்னார், துன்மார்க்கர்களிடத்துல போய் நின்று அவனை போய் துரே துரேன்னு சொல்ல முடியாது, வைக்காது என்ன அப்படி பொழப்பே வட சார் 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 மகாபாபி சார் மகாபாபி கூப்பிடறான் சார். எத்தனை பேர் போறோம்? ஏன் நம்ம வயிற்று கொழுப்பு எனக்கு வாண்டான்னு கேட்கிறார் அவர். தனதானிய தெய்வமும் தீவை சகலமான சமிருத்தியும் எல்லா வளமும் பொருந்தி இருக்கிறது உன்னிடத்துல, அதை விட்டு விட்டு இன்னொரு சொல்லணுமா? இந்த லோகமே அப்படி இருக்கு, இந்த உலகத்துல போய் நான் ஒரு பைத்தியக்காரங்கிறத உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு போய் இதை சொன்னேன்னா அவன் சிரிப்பான், இது ஒரு கிராக்.
பலுகு போட்டி சவரோ பலுகு போட்டி சவரோன பலுகு போட்டி சவரோன பதிதமானுல அச்சட போகட
பலுகு போட்டி சபலோன பதித மாணவுல கோசகு, தன்னுடைய வித்தைகள், தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய மானம், தன்னுடைய குலதர்மத்தை பதித்தனுக்கு விற்கிறான்டா, என்ன இதை காட்டிலும் கடினமான பேச்சு பேச முடியாது. பலுகு போட்டி சபலோன பதித மாணவுல கோசகு காலூலுனார் போக்கிரிகள் காலுவலுக்கு நேற்றட எச்சட புகழணும் அவளுக்கு சொன்னா புரியுமா என்ன பார்த்து இது ஒரு கிராக்குங்கிறா. ஸ்ரீகரா தியாகராஜ விருதா துன்மார்க்க ஜராதமுலனு துரநீவு அனஜாலரா. அத துரோணாச்சாரிய நினைச்சார். மகாத்மாவான தர்மாத்மாக்கள் தர்மபுத்திராதிகளுடைய தர்மத்தை தெரிஞ்சு கூட என் தலைவிதி இந்த பாதியிடத்திலே கொண்டு வந்து இருக்கிறது. பத்மவியூகம் சகடவியூகம் சக்கரவியூகம் சூஜிமுகம் போட்டிருக்கேன், தேவர்களெல்லாம் அதிசயப்படும்படியான யூகத்தை போட்டிருக்கேன், நீர் தேர்ந்தடைவின கத்தின்னு சொல்றானே இருக்கட்டும். அதே மாதிரி பகவான் கட்டுகின்றாராம் அர்ஜுனா, ஆபத்துரா உனக்கு என்ன என்னவா நீ பேசாது இருக்கப்படாதா, செய்யற காரியத்தை பேசாது செய்யணும்டா. எவன் பேசி செய்யறானோ ஆபத்துல மாட்டுமா, என்னால முடியாத காரியமா, தொலைச்சு விடுவேன் அவனை. நீ சொல்லின்றதுனா நீ தொலைக்கிறதுக்கு பின்னாடி அவன் தொலைச்சு விடுவான். பிராத்ரீணாம் மதமாஜ்ஞாய த்வயா சாபி பிரதிஷ்ருதம் நீ ரெண்டு கையும் உயர்த்திக்கிண்டு நாளை சூரிய அஸ்தமனத்திற்குள்ளாக ஜெயதிரசனை வதம் பண்ணுவேன் சங்கம் விட்டு ஊதினேடா. அது அவர் காதல விழுந்து விடுத்துறா, அவர் கிட்ட வரவு முடியாது பண்ணி விட்டாரா. நாளைக்கு நீ சூர்யாஸ்தமனத்துக்குள்ள ஜெயதிரதனை வதம் பண்ணலன்னா யாருக்குடா கஷ்டம், எனக்கு நாடா கஷ்டம், என் பிள்ளைய நம்பி வந்திருக்கேன், என் பிள்ளையினிடத்துல ஆசை கிடையாதுரா எனக்கு அர்ஜுனா, என் பத்னியினிடத்துல ஆசை கிடையாதுரா அர்ஜுனா, என் பேரனிடத்துல ஆசை கிடையாதுரா அர்ஜுனா, உங்ககிட்டதான் எனக்கு பிரியம். நமே பிரியகல்யதா இப்படி பேசி இடாங்கிறார் அவர். எதுக்காகனா அர்ஜுனன் தன்னை சரணம் அடையணும்னு அவனா என்ன கிருஷ்ணா என்ன நினைச்சுட்டு இருக்க, என்னாலயா முடியாது, இந்த துரோணாச்சாரியர் எம்மாத்திரம் எப்படி மாறி நான் பாருங்க, ஆச்சாரியனுடைய பெருமையை எப்படி தெரியும் எனக்கு, இருந்தாலும் எம்மாத்திரம் எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை. கிருஷ்ணா எனக்கு பாசுபதாஸ்திரம் இருக்கு, இருந்தா என்னடா அது போட வேண்டாமா, நீ அதை போடுறதுக்கு சிவனுடைய உத்தரவு வேண்டாமா உனக்கு. ராத்திரியிலே படுத்துக்கிட்டார்கள், அர்ஜுனன் தூக்கம் வராத பிறண்டாம், பிரதிஜை பண்ணிவிட்டேனே சொல்லாது சொல்லிவிட்டேனே. பகவானும் தானும் போய் படுத்தார், படுத்து என்ன பண்ணினார், தன்னுடைய யோகமாய எடுத்து இப்படி வீசினார். வீசின பொழுது அர்ஜுனனுக்கு ஒரு சொப்னம் வரும்படியா பண்ணினார், அர்ஜுனனுக்கு சொப்னம் வரும்படியா பண்ணினார். நமக்கு நம்ம சொப்னம் காட்டுறதா நமக்கு பெருசு, இன்னொருத்தருக்கு அது மாதிரி சொப்னம் வரும்படியா பண்ண முடியுமா, அதுக்கு யோக சக்தி. உஷா அனிருத்தரே சொப்னத்தில் பார்க்க முடியா, அவளுடைய சகிங்களை சித்திரலேகா பண்ணினாள். அது மாதிரி சசிகலையே, சசிகலைங்கிறவள் சுதர்சனனை சொப்னத்தில் பார்க்க முடியா, அம்பாள் புவனேஸ்வரி பண்ணினாள். நமக்கு ஏதாவது உண்டாகணுமானால் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினாலே சொப்னத்தில் உண்டாகிறது. சில பேருக்கு சொப்ன சித்தின் உண்டு.
துருவா நீதி மதிர்மமான யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணஹ யத்ர பார்த்தோ தனுர்தரஹ தத்ர ஸ்ரீஹ விஜயஹ பூதிஹ நீதிஹ. மூணு, தத்ர ஸ்ரீஹ விஜயஹ பூதிஹ நீதிஹ. ஸ்ரீஹிங்கிறது லக்ஷ்மி, பூதிஹிங்கிறது அனுபூதிகள். பூத்தின்னா இப்போ பணம் இருக்கு அதை அனுபவிக்கணுமே, பணம் இருக்கு நிறைய இருக்கும் அனுபவிக்க முடியாது, இருந்தான் எங்கேயாவது வெளியூர்ல இருக்கான், அவன் சொத்தெல்லாம் வேற எங்கேயோ ஒரு ஊர்ல இருக்கு அனுபவிக்க முடியல, இல்ல நிறைய பணம் காய்ச்சி இருக்கு இவனுக்கு, அது மாதிரி புத்தி இல்லாத கிருப்பணனா இருக்கான் லோபியா இருக்கான், இல்ல நிறைய பணம் காய்ச்சி இருக்கு வியாதி உள்ளவனா இருக்கான். அது மாதிரி அந்த வர ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை இருந்தா தான் அதுவும் ஒரு செல்வம். பிள்ளைகள் இருக்கு, குழந்தையெல்லாம் மணிமணியா பிறந்திருக்கு, அதுகளை பார்க்கறதே கிடையாது, கிட்ட வந்தாலும் விரட்டுறது சில ஜென்மாக்கள் இருக்கு. நான் ரொம்ப பிஸியா இருக்கு கிட்ட வராது இப்படி சொல்ற ஜென்மாக்கள் இருக்காளே, குழந்தைகள் பத்தி என்ன பிரயோஜனம். நஸ்திய புத்திரஸ்ய நாகாதி லோக ஜன்மா பவனந்த தேவயன் நிஜபால லீலா விலோகனானந்தப்தவாரி பூர்ணம். பவனங்கிறது எதுனா குழந்தைகளுடைய அழகை பார்க்கறதுக்கு தான் பவனம் பேரு. அதனால ஏழைகளா இருந்து நிறைய குழந்தைகள் இருந்தாலும் தெருவில் எத்தனையோ பிளாட்ஃபார்த்தில் எத்தனை குழந்தைகள் இருக்கு பரதேசிகளா, அதுகளுக்கு துணி கிடையாது, அதுக்கு ஒண்ணும் கிடையாது, உடம்பெல்லாம் அழுக்கு, அதனுடைய தாய் தகப்பன் அந்த குழந்தைகளை வச்சுன்னு என்னமா கொஞ்சம், அதுகளுக்கு அதான் ஐஸ்வர்யம். அது மாதிரி பூதிகிங்கிறது அந்த ஐஸ்வர்யம், நீதிங்கிறது இருக்கே அது நமக்கு தெரியும். அன்னைக்கே நீதிபதி வந்திருந்தார், இந்த கீதா ஆரம்பிக்கிற போது நீதிபதியே வந்திருந்தார். நீதியை தான் ஸ்தாபிதம் பண்ணவன் தான் பகவான். அந்த நீதியை ஸ்தாபிதம் பண்றதுக்கு பகவான் ஒத்தனால தான் முடியும். நாம் எத்தனை பேரா இருந்தாலும் லோகத்தில், இப்ப நம்ம தேசத்துல நீதிபதிகள், பழைய காலத்துல ராஜாக்களே தான் நீதிபதிகள். இப்ப இருக்கிற நீதிபதிகள்லாம் யாரு? தெய்வத்தினுடைய பிரதிநிதிகள். தெய்வத்தினுடைய பிரதிநிதிகளாக இருந்து தண்டா பிரதிபயம் பூயா, தண்டத்தை கொடுக்குறா, தண்டனையை கொடுக்குறா சில பேருக்கு. சில பேருக்கு காராகிரக வாசம், சில பேருக்கு ஆயுள் தண்டனை, சில பேருக்கு ஒரு ஃபைன், இப்படி எல்லாம் போடுறாளே. இது யார் போடலாம்? ஜட்ஜி தான் போடலாம். நான் தண்டிக்க முடியுமோ? நான் ஒருத்தனை வந்து உனக்கு 100 ரூபா ஃபைன் போட்டேன்னா அவன் என்ன சொல்லுவான்? நீ கூட 100 ரூபாய்மா. அது மாதிரி உத்தரவு நீதிபதியினிடத்தில், உத்ததம் சததம் பூயோ ராஜா தண்டேன சாஸ்திஹீனர். அது மாதிரி அந்த நீதி, தண்ட நீதி இருக்கே ராஜா கையில் இருக்கு. அதை எடுத்து காட்டுறதுக்காகத்தான் பகவான் அவதாரம் பண்ணினான். அதனால நீதிபதி யாருன்னா பகவான் சர்வேஸ்வரன் தான். அந்த நீதியை அடையிறதுக்கு, ஸ்தாபிதம் பண்ணுறதுக்கு எவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கு. திடீர்னு இப்போ தனித்தனியான இடத்துல நீதி, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே ஒரு நீதி, ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு நீதி, அப்புறம் ஒரு கிராமத்துக்குள்ளே, ஒரு பேட்டைக்குள்ளே ஒரு நீதி, அதுக்கப்புறம் வந்து இந்த நகரம், அதுக்கப்புறம் தேசம், அதுக்கப்புறம் இந்த லோகம். இப்படி நீதியானது சின்ன இடத்துலேருந்து உண்டாருது. அது உண்டாருது முதல்ல நம்மிடத்துலேயே உண்டாருது. ஒவ்வொருத்தரும் நாமெல்லாம் நீதியோடு இருந்தோம்னா உலோகமே நீதியாக இருக்கும். நம்ம நீதி புரண்டு போகிறதுனால தான் லோகம் அழிஞ்சு போகும். இந்த லோகம் கெட்டு போச்சு சார், பழா போன லோகம் பத்தேழா இப்போ காலம் அப்படிங்கிறோமே. காரணம் என்ன? நம்ம கெட்டு போயிட்டோம். அதனால இந்த லோகத்தில் நாம தானே இருக்கோம். நாம் சரியா இல்லைன்னா லோகம் கெட்டு போச்சு. யாரோ 10 பேர் 20 பேர் நன்னா இருந்தாலும் மற்றவாழெல்லாம் நீதியிலிருந்து தவறினதுனால தான் தேசத்தில் துர்பிக்ஷங்கள், தேசத்தில் அபவாதங்கள், தேசத்தில் இன்னும் விபத்துகள் இதெல்லாம் உண்டாருது. அதெல்லாம் நீக்கிறதுக்கு பகவானுடைய அனுகிரகம் ஒன்று தான் வரும். அதில் ராமராஜ்யம் பண்ணினார் பகவான். 11,000 வருஷம் ராமராஜ்யம் பண்ணாராம் பகவான். ராமராஜ்யம் பண்ணுற போது, இந்த ராமராஜ்யத்தை ஸ்தாபிதம் பண்ணுற பொழுது நீதி நிலவித்தங்க. அந்த ராமராஜ்யம் நமக்கும் வேணும்னு மகாத்மா காந்தியடிகள் ரொம்பவும் கருத்தில் வச்சு இந்த நம்ம தேசத்துக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்கா. சுதந்திரம் வாங்கி 25 வருஷம் ஆறுது. நாமும் நீதியை ஸ்தாபிதம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த நீதி எப்படி ஸ்தாபிதம் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறது நமக்கு தெரியல. ஒரு நீதியை ஸ்தாபிதம் பண்ணுறவாள்லாம் நீதி தான் சொல்லிகிட்டு இருக்கா. இன்னும் எது சில பேர் வந்து நீதி இல்லைங்கிறா. அதனால் எது நீதி எது அநீதிங்கிற வித்தியாசம் நமக்கு தெரியல. அதுக்கு என்ன, ராமராஜ்யத்தில் ஏண்டா நீதியே இருந்ததுன்னா அங்கே இருக்கிறவாளுக்கு ஒத்துருக்குமே நீதியை பற்றியே தெரியாதுன்னு. அவள் ஒத்துரும் கோடு புக்கே பார்க்கறது இல்லை, வக்கீலே கிடையாது, சட்டமே கிடையாது. ஏன்னா அங்கே எல்லாமே ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாமபவன் முதான். ராமோ ராமோ ராமயிதி, அவளுக்கு நீதி தர்மம் சாஸ்திரம் எல்லாமே ராமன் தான். அவனை பார்த்து என்ன போறோம்? அது மாதிரி யாராவது ஒரு ஆதர்ச புருஷாலத்தர் இருந்தாள்னா, அவா நீத்தியா இருந்தாள்னா அவளை வச்சுட்டு லோக நீத்தியா இருக்கும். இப்ப ஆதர்ச புருஷாள் வேணும் நமக்கு. காமகோட்டி பெரியவாள் இருக்கா, மகாத்மா காந்தியடிகள் அவ இருந்தா, அவளை வச்சுட்டு நாம எல்லாம் எத்தனையோ நல்ல காரியங்களை பண்ணோம். இப்ப ஆதர்ச புருஷாள் எங்க இருக்கா? இருக்கலாம். ஆதர்ச புருஷால் தாங்கள் நடத்தி காட்டும். மகாத்மா காந்தியடிகள் தான் நடத்தினார். ஏன் அவர் பெருமை என்ன? தான் கஷ்டப்பட்டார். ராமாவதாரத்திலே பகவான் கஷ்டப்பட்டார். கஷ்டப்படாத ராஜ்யத்தில் உட்கார்ந்து விடலையே அவர். 14 வருஷம் காட்டுக்கு போகணுங்கிற ஒரு காரியத்தை தான் எடுத்துக்கிட்டு நீதிக்கு போனார் அவர். அதே மாதிரி தர்மராஜா என்ன கஷ்டப்பட்டாருங்க தான் பார்க்கிறோம். அவர் திடீர்னு ராஜாவில் உட்கார்ந்து விடலையவர். அவருக்கு எத்தனையோ மேடு பள்ளங்கள் அத்தனையும் தாண்டி வந்துதானே ஒரு ஸ்தாபிதம் பண்ண முடிஞ்சது. அந்த கதை தான் இத்திகாசம். தர்மராஜ்ய பரிபாலனை பண்ணினப்புறம் அவருக்கு பரவாக்கள்ல கதை கிடையாது. கதை முடிஞ்சு போகுது. இப்படியாக க்ஷேமமா இருந்தார்கள். நாம கதை சொல்ற போது என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு வந்து அப்புறம் அவள்லாம் சௌக்கியமா இருந்துட்டான். அதோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் மங்களம் பாட வேண்டியதுதான். அது மாதிரி பட்டாபிஷேகம்னா மங்களம் தான். அதுக்கு ஏற்படுற பிரயத்தனங்கள் இருக்கு. இதுதான் தர்ம அதர்மம், நீதி அநீதி, சத்திய அசத்திய, இந்த யுத்தம் இருக்கே இதுதான் சொல்லப்படுறது. இதை பகவான் பிரத்யட்சமா குருக்ஷேத்திர யுத்தத்திலே காட்டினார். அந்த குருக்ஷேத்திரத்திலே பகவான் பார்த்த சாரதியா இருந்து நீதிக்கு புறம்பா இருக்கிறவாளெல்லாம் தூக்கி எறிஞ்சானுங்க. தூக்கி எறிகிற காரியம் தான் நேத்துக்கெல்லாம் நீங்க பார்த்துருந்து வந்துமே. ஒரு பீஷ்மரை தூக்கி எறிஞ்சுட்டார் பகவான். ஒரு துரோணாச்சாரியர் தூக்கி எறிஞ்சார். ஆச்சாரியனா பரத்வாஜருடைய பிள்ளையா இருந்தாலும் கூட கெட் அவுட் அஸ்வத்தாமா ஹத குஞ்சரானா என்ன அர்த்தம், போமையா உனக்கு என்ன வேலை, இங்க வந்த காரியம் ஆச்சு போ, நான் செய்ய வேண்டிய காரியத்தை பண்ணிவிட்டீர், பூபாரம் உம்மால 10,000 பேர் அழிஞ்சு போறான் போறோம், இது இருக்கிறதுனால இந்த பூமிக்கு கஷ்டம் போயாச்சு நீர் போம். அது மாதிரி பகவான் தூக்கி எறிஞ்சுட்டான், துரியோதனனை தூக்கி எறிஞ்சுட்டாருங்க. பீமசேனன் பிரதிஜை பண்ணினானே தவிர துரியோதனை ஜெயிக்க முடியல, அவனால துரியோதனை ஜெயிக்க ஓரிடத்திலையும் கர்ணனை அர்ஜுனன் ஜெயிக்க முடியல, துரோணர் அர்ஜுனன் ஜெயிக்க முடியல, பீஷ்மரை ஜெயிக்க முடியல, இதை தவிர இன்னும் எத்தனையோ யுத்தங்கள் அதெல்லாம் நான் சொல்லல, பகதத்தனை ஜெயிக்க முடியல, சுதாயுதன் அவனை ஜெயிக்க முடியல, எல்லாத்தையும் பகவான் இருந்து ஜெயிச்சான். அதனால யுத்தம் பண்ணினது எது, பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் ஐயிரு பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் ஐயிரு திறங்கள் காட்டிட்டு செய்து போன பாயும் திறங்கள் காட்டிட்டு செய்து போன பாயும் நிரந்த நூடு புக்கனாவியை நிரந்த நூடு புக்கனாவியை நின்று நின்று உருப்புகின்ற நிரந்த நூடு புக்கனாவியை நின்று நின்று உருப்புகின்ற சிறந்தவால் சுடரே சிறந்தவால் சுடரே சிறந்தவால் சுடரே குள்ளை என்று குள்ளும் சேர்வது சிறந்தவால் சுடரே வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் கை செய்து ஆழ்வார்களுடைய வாக்கு அது ஆண்டாள் வாக்கு, பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் கை செய்து திறங்கள் காட்டிட்டு நீர் செய்து போன மாயைகளும் இறந்தரோடு புக்கெறதாவியை நின்று நின்று உருக்குகின்ற சிறந்தவான் சுடரே உன்னை என்றுகொள் சேருவதுவே. பாரத கதையை கேட்டப்புறம் கிருஷ்ணா உங்ககிட்ட வரணும் போல இருக்கே தவிர நான் பூமியில இருக்கணும் தோணலையே இருக்குங்கிறார். கதையை கேட்டுவிட்டு என்ன பண்றேன், நான் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பாடுபடுகிறேன் இல்ல, கிருஷ்ணா உங்ககிட்ட வந்து உண்ணும் போல இருக்குங்கிறார். பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் கை செய்து திறங்கள் காட்டி இட்டு நீர் செய்து போன மாயைகள் இத்தனையும் வேடிக்கை பண்ணி காட்டினி சர்வேஸ்வரன் சர்வகர்த்தா சர்வ நியந்தாங்கிறத நிரூபிச்சுட்டியே, இன்ன பூமியில எனக்கு என்ன வேலை, நிரந்தரோடு புக்க எனது ஆவியை நின்று நின்று உருக்குகின்ற சிறந்த வான்சுடரே உன்னை என்றும் சேருவதுவே. அதுதான் ஏற்படணும் நமக்கு, எனக்கு என்னைக்கு ஏற்பட போறதோ அன்னைக்கு தான் எனக்கு நல்ல காலம். வைத்திய அவர் சொன்னால் ரத்னமயிரால் கதை சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன என்னைக்காவது ஓய வேண்டாமா, இந்த மாதிரி சர்வேஸ்வருடைய கிருப்பை இருக்கே அதுதான் மகாபாரதம், பகவானுடைய கிருப்பை. அதுல துரியோதனனை தூக்கி எறிஞ்சு அவர் பேசின அழகு இருக்கே, அது நினைச்சு நினைச்சு நான் இங்க சொன்னேனே தவிர இது சொன்னதெல்லாம் ஒன்றும் போறலேன்னு ராத்திரியெல்லாம் வேதனை எனக்கு. ராத்திரி 1 மணி 2 மணி வரலும் பகவான் துரியோதனட்ட பேசுறதே என் புத்தியிலேயே நின்றுருந்தது. தன பேச்சுகள் பேசியிருக்கார், ஒரு மகா போக்கிரியிடத்துல ஒரு சத்தியசந்தன் பேசுறானா, ஒரு போக்கிரி பயல் இருந்தானா அவங்ககிட்ட போய் எதிரே எடுத்து அவன் பேசுறானா, ஒரு போக்கிரி இருந்தா அவங்ககிட்ட போய் பொறுமையா இருந்து அவன் சொல்றத கேட்டுக்கிட்டு அதுக்கு வாதம் பண்றானா இல்லையே. அப்படி ஸ்தாபிதம் பண்ணினவாள்லாம் நம்ம பரமாச்சாரியாள், நம்ம மத ஆச்சாரியாள் இருக்காளே ஸ்ரீ சங்கரர் ராமானுஜர் மத்வாச்சாரியாள், அவள்லாம் இப்படி மதங்கள்ல பாஷண்ட மதங்களோடு எதிர்த்து போராடினவா. அதுவும் ஆதிசங்கரர் காலத்துல 76 பாஷண்ட மதங்கள் இருந்தது, அந்த காலத்துல ஈஸ்வரனே கிடையாதுன்னு பேசினவா. நீதீஸ்வர மதம் புத்த மதம் ஜெயின மதங்கள் தாண்டவமாடின் இருக்கிற சமயத்தில் ஆச்சாரியால் தோன்றி பாஷண்ட மதங்களை எல்லாம் எதிர்த்து அவனோடு பேசி கருவறுத்தார். அது மாதிரி பகவான் கிருஷ்ணாவதாரத்தில் இந்த கீதாச்சாரியன் துரியோதனோடு பேசி அவனுடைய பாஷண்ட மதத்துக்கு பதில் சொன்னாருங்க. என்ன பாரதம் கேட்டுவிட்டு கடைசியில் என்னடான்னா, ஐ சிம்பதைஸ் வித் துரியோதனான்னு முடிச்சுடுறான். எப்படி இருந்தது பாரதம்னா, எல்லாம் நல்லா இருக்கு சார், இருந்தாலும் துரியோதனை வந்து அவன் சொல்றது ஆஃப்டர் ஆல் இட்ஸ் இஸ் கரெக்ட். இப்படி எத்தனை பேர் போறோம், அவளுக்கு தான் இந்த கடைசியில துரியோதனனுக்கு பகவான் பேசினது, நீ செய்யற காரியம் ஒரு காலம் நல்லதுன்னு நினைச்சுடாதேங்கிறார். அது மாதிரி ஈஸ்வர சாட்சியான ஒரு சம்மதத்தை கொண்டிருக்கிற மகான்களுடைய பக்கத்துல நீ இல்லாததுனாலதான் உனக்கு சம்ஸ்காரம் இல்லாத நீ பேசுறடா. மகான்களுடைய சம்ஸ்காரம் இல்லாததுனாலதான் துரியோதனா நீ செய்யற காரியம் சரிங்கிற, அதனாலே தப்புன்னு பகவான் எடுத்து காட்டிவிட்டு அவனுக்கு ஒரு சத்கத்தியை கொடுத்து அவன் தலையிலும் புஷ்பமாரி பெய்ய முடியா பண்ணியா பிச்சேதசி பாபேபியா சர்வேபியா பாபகிருத்தமாக. பாபிகளாயிருந்தாலும் அவளுக்கு கரையேற்றம் பாபானாம்பா சுபாராம்பா மதார்கானம் பிரபங்கமா. தாயார் ராமாயணத்தில் அந்த ஆஞ்சநேயனுக்கு சொல்லி கொடுக்குறாள் இந்த சரணாகதி சாஸ்திரத்தை. பாபிகளாயிருந்தாலும் துர்கதி உள்ளவர்களாயிருந்தாலும் தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சகிருதேவ பிரபன்னாய, அப்படி அந்த ரீதியில இந்த பகவான் துரியோதனனை ஜெயிச்சு பாண்டவாளுக்கு அந்த ஜெயத்தை தேடி கொடுத்தாலும் இந்த 18 அட்சௌணி யுத்தத்தில் 18 அட்சௌணி சேனையோடு கூட இந்த குருக்ஷேத்திரத்தில் தர்மராஜா காந்தாரியினுடைய சாபத்துக்கு பயப்பட்டார். எப்படியாவது இந்த காரியத்தை எனக்கு செஞ்சு கொடுக்கணும், காந்தாரியினுடைய கோபத்தை சமனம் பண்ணணும்னார். அதாவது துக்கத்தை புள்ள போயிட்டான்னு சமாச்சாரத்தை சொல்றது கிருஷ்ணா நீ போன்னு அர்த்தம். அது உடனே பகவான் புறப்பட்டார் அங்கிருந்து. இதுக்குள்ளே திருதராஷ்டிர நடத்திலே காந்தாரி நடத்திலே வேதவியாசர் வந்துட்டார். வேதவியாசரும் விதுரனும் உட்கார்ந்துருக்கா பக்கத்தில், இது நெருப்புது, இது எங்கேயாவது வெடிச்சுட போறதே அப்படின்னு ரெண்டு பேரும் பக்கத்தில் ரெண்டு பேரும் உட்கார்ந்துக்கிண்டு அந்த காந்தாரிக்கும் திருதராஷ்டிரனையும் சமரப்படுத்தின் இருக்காளாம். அந்த விதுரர் எவ்வளவோ சமாதானங்களை சொல்றார். விதுரர் என்ன சொல்றார், ஒன்னாலதான் அழிஞ்சு போச்சு, துரியோதனை அழிச்சது தர்மபுத்திரன் இல்லை, துரியோதனை அழிச்சது பீமசேனனுடைய கதை இல்லை, துரியோதனை அழிச்சது கிருஷ்ணனுடைய காரியம் இல்லை, திருதராஷ்டிரா உன்னுடைய தௌர்பல்யம், தர்மத்துக்கு இடம் கொடுக்காமல் அதர்மத்தையே வளர விட்டுட்டியே, பிள்ளைய காப்பாற்ற முடியாது போச்சப்பா. அகிதமனசாராஜல் நிச்சித கல்மலான் உனக்கு பெரிசா இருந்தது எப்போ, இப்போ உன்னையே பாதிக்கிறது. நான் என்ன பண்ண வேண்டா விதுரான் கதறானா, மனத்திலோர் தூய்மை இல்லை வாயிலோரின் சொல்லில்லை, சினத்தினால் செற்றம் நோக்கி தீ விழி வெளிவல், மனத்திலோர் தூய்மை இல்லை. ஆழ்வார்களுடைய வாக்கு இல்லையா, என் மனசுல உண்டாகிற இடம் இருக்க எல்லாத்துக்கும் அந்த இடத்துல சுத்தம் இல்லையே. பேச்சாவது நல்ல பேச்சா பேசினேனா, கபட்டம் ஒழிச்சு பேசினேனே, நல்லவாளுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் இல்லையே, இனிமையா பேசினாலும் கூட தேன் மாதிரி பேசினாலும் கூட ஐயோ தர்மபுத்திரா கஷ்டப்படுறியான்னு பேசுற போது தர்மபுத்திரா நீ கஷ்டப்பட வேண்டியதுதான் மனசு நினைச்சுது. சினத்தினால் செற்றம் நோக்கி தீவிழி விழிவல், குணத்துழாய் மலையானே பொன்னி சூட்டிருவருங்க, எனக்கினி எல் கதி சொல்லாய் எல்லாருடைய கோவே. நான் இனிமேல் என்ன பண்ணுவேன், பொன்னி சூட்டிருவருங்க எனக்கினியல் கதி சொல்லுடைய கோவே. தேரீ பகவானும் விதுரரும் அடிக்கடி திருதராஷ்டிரனுக்கு சமாதானம் சொல்லி எத்தனையோ விதமான ஆத்ம ஹிதத்துக்கான கதைகளை சொல்லி மனுஷனுடைய தாபத்திரயங்களில் உட்பட்டு அவன் சம்சாரத்தில் எப்படி தபிக்கிறாங்கிற கதையெல்லாம் திருஷ்டாந்தங்கள்லாம் சொல்லி சம்சாரங்கிறது ஒரு பெரிய வனம், அதில் ஒரு பெரிய ஒரு பயங்கரமான காளி மாதிரி ஒரு ஸ்திரீ இழுத்துன்னு போய் ஒருத்தனை கணத்தில் தள்ளிவிடுறான், இந்த பாழுங்கணத்தில் விழுந்துட்டு இருக்கிறவன் கரையேறி தெரியாது இருக்கான், அந்த பாழுங்கணத்தில் சுத்தினு எங்கே பார்த்தாலும் புலியும் ஓநாய்களும் சென்னாய்களும் கத்திக்கிட்டு இருக்கு, அவன் கீழே விழுந்தவன் கரையேறணும்னு பார்த்து ஒரு கொடியை பிடிக்கிறான், அந்த கொடியானது பாம்பாக மாறி போகிறது, அந்த பாம்பை பிடிச்சினாலும் கரையேறலான்னு பார்த்தா கீழே ஜலத்தில் முதலைகள்லாம் இருக்குது, கணத்தில் விழுந்துருவனேன்னு மேலே ஏறினா சரிக்கிட்டே வருது, சரிக்கிட்டே வருதுங்கிற சமயத்தில் அந்த ஒரு கணத்தில் ஒரு தேன் கூடு கட்டியிருக்கு, அந்த தேன் சொட்டின்னு இருக்கு, அந்த தேன் இந்த பாபத்தில் கூட விழுந்து பிராணனை விடுறோங்கிற போது கூட அந்த தேனை சாப்பிடணும்னு ஆசை, அந்த தேனை சாப்பிடணும்னு ஆசையினாலே அந்த கயிறை பிடிச்சிக்கிண்டு ஏறி இறங்கி கஷ்டப்பட்டு இருக்கிற சமயத்தில் அருந்து கீழே விழுந்து விட்டாயா அப்படின்னு விதுரர் கதை சொன்னார். திருதராஷ்டிரன் ரொம்ப நன்னா இருக்கேப்பா கதை, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அவனுக்குன்னு அவர் கதையாவது மண்டாங்கட்டியாவது, நீ தான் அந்த மனுஷன், இவ்வளவு விழுந்தாலும் கூட ராஜ்யத்தில் கொஞ்சம் கிடைக்காதா, கடைசியில் துரியோதனை சண்டை போடுறாவது ஜெயிக்க மாட்டானா, இப்படி கடைசி இப்படி இவர்களும் விடாதிருந்தியே, இவ்வளவு பேர் அழிஞ்சு போனால் கூட ஒரு ஆச்சாரிய புருஷால் அழிஞ்சு போய் பிதாமகால் அழிஞ்சு போனாலும் கூட இவன் புள்ள ஜெயிக்க மாட்டானான்னு ஒரு ஆசை இருந்தது, அந்த புள்ள உன்னை பற்றியா நினைச்சான். அதீதம் விதிவத் தத்தம் பூ பிரபுக்தா சசாகரா, என்னை எவன் ஜெயிச்சான் கிருஷ்ணா, எங்கள் அப்பா அம்மாவை பற்றி எனக்கு கவலை இல்லைங்கிறவன், அவள் அழறாளா இன்னைக்கு அழறா, அவள் பிறந்த நாள்லேருந்து அழுதுன்னு இருக்கான், அவள் அழுத அழுதுட்டு போறான், எனக்கு ஒரே ஒரு துக்கம் என் பத்னி வருத்தப்படுவலேன்னு அவன் அப்படி துரியோதனன் லோகத்தில் இருக்கிற ஜனங்கள் மாதிரி பேசினான், அவன் அப்படி பேசிவிட்டு அதை நினைச்சுக்கிட்டு திருதராஷ்டிரா நீ மனசில் விவேகத்தட வைராக்கியத்தட, இது பகவான் கொடுக்கறதான அனுகிரகம்னு அருவன், இப்போ ஏற்பட்ட ஜனங்களுக்கு நடுவில் உன்னை வச்சாச்சுன்னா உனக்கு என்ன உண்டாகணும், பகவானிடத்தில் பக்தி உண்டாகணும், பகவத் பக்தி உண்டாகிறதுக்கு ஒரு வைராக்கியம் உண்டாகணுமானா வைராக்கியம் எப்படி உண்டாகும், பக்தி மூலமாக தான் உண்டாகும், வைராக்கியம் வைராக்கியம் சொல்லிட்டு இருந்தவானா அந்த வைராக்கியமானது நம்ம கவுத்து விடுமுன்னு அர்த்தம், வெறும் வைராக்கியம் முரட்டு வைராக்கியம் சிலதுகள் உண்டோ இல்லையோ, நாம எல்லாம் வச்சுருக்கிறதுலாம் முரட்டு வைராக்கியம் தான், அவா வீட்டுக்கு போக மாட்டேன், அவா வீட்டுக்கு போக மாட்டேன், இதில் எதுவுமே இது வைராக்கியத்திலேயே சேர்ந்தது இல்லை, இது அது மாதிரி இதை செய்ய மாட்டேன், இதை சாப்பிட மாட்டேன், இதெல்லாம் இல்லைடா, பகவானிடத்தில் பக்தி வைக்கிற போது தான் நீ எப்பேற்பட்ட விராகம் ஆசையை தவிர்க்க முடியும், மற்றதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் கவிழ்த்து விடும். பாகவதத்திலே சொல்றாள் அன்னப்ரதார்த்தகரணாஹ
நிஷி நிஷயானாக நானா மனோரதியாக க்ஷணபக்னநித்ராஹ தெய்வாகதர்த்தரச்சனாஹ விஷயோபி தேவாஹ யுஷ்மத் பிரசங்க விமுகாஹ இஹ சம்ஸ்மரந்தி. யுஷ்மத் பிரசங்க விமுகாஹ, உன்னுடைய சரித்திரத்தையும் உன்னுடைய கீர்த்தனத்தையும் உன்னுடைய குணங்களையும் யார் பாடலையோ அவ என்னைக்காவது ஒரு நாள் சம்சார பந்தத்துல ஆப்டுவான்னு சொல்லிவிட்டு பிரம்மனிஷ்டர்களான வசிஷ்டாதி மகரிஷிகள் கூட சதா உன்னையே பாடின்னு இருக்கான். அவன் ஏன்னா இது உண்டுதாண்டா குணகீர்த்தனம் உண்டுதாண்டா ஒருத்தன் வசத்தும், அதனாலே பகவான் தான் அதீனம்னு நினைச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கிற போது பகவான் வந்துட்டாருங்க, பகவான் வராரங்கே, வரபோது துக்கம் விசாரிக்கிற ரீதியிலே கையில தூக்கிக்கிண்டு, ஹே திருத்தராஷ்டிரா என்ன கஷ்டமப்பா, இப்படி பார்த்தது இல்லையே, பிள்ளைகள்லாம் பிள்ளைகளா, ஒண்ணுக்கு நூறு பிள்ளைகளை பத்தியே, பிள்ளைகளாவது பிள்ளைகள், லோகத்தையே ஆளக்கூடிய பிள்ளைகள், இப்ப ஏற்பட்ட பிள்ளைகள்லே நூறு பிள்ளைகள்லே, திருத்தராஷ்டிரா உனக்கு ஒரு பிள்ளையாவது தக்கித்தா, என்ன துரியோசனன், என்ன துஷாசனன், என்ன துர்மர்ஷனன், என்ன துஸ்ஸகன், இத்தனை பேர் நின்னாலே போருமே, ஒரு பெரிய மிலிட்டரி நிற்கிற மாதிரி இடம் பிள்ளை தானே விழுந்தானே, பீமசேனன் கதையினால் அடிச்சானா லோகம் சொல்றது, லோகமெல்லாம் என்ன சொல்றது, திருதராஷ்டிரன் துரியோதனன் அடிச்சான்னு சொல்றா. சின்ன வயசுலேயே பிள்ளைய திருத்தாத எந்த தகப்பனும் பிள்ளையினுடைய கஷ்டத்துக்கு தான் உடந்தி ஆவான்னு சொல்றாளே, அதனால திருதராஷ்டிரா லோகமே உன்ன சொல்றது, அப்படி எல்லா பேரும் கஷ்டப்பட்டு இருக்கிற போது துரியோதனாவது உன்னை பத்தி நினைச்சானா, ஐயோ எங்க திருதராஷ்டிரன் கஷ்டப்படுகிறாரே, எங்க அப்பா கண்ணீர் விடுவரே, எங்க அம்மா கண்ணீர் விடுவலே நினைச்சானா, அவன் என்ன போல யார் இருந்தார்கள் சொல்லிவிட்டு போனான், ஐயோ திருதராஷ்டிரன் கண்ணீர் விடுவனே, அவர் கலங்குவரே, அவருக்கு யார் ஆறுதல், கிருஷ்ணா நீ போன்னு சொன்னவன் உனக்கு ஏத்த பிள்ளைடா, தர்மத்துக்காக வளர்ந்த பிள்ளைடா, உன்னுடைய அக்கறையை அன்னியிலிருந்து இன்னிவரலும் கொண்ட பிள்ளைடா, 12 வருஷம் காட்டுக்கு போனாலும் கூட மறக்காமல் போனவன்டா, ஒரு வார்த்தை சொல்லாதவன்டா, உன் சேவத்தையே நினைச்சவன்டா, அந்த தர்மாத்மா இப்போ துடிக்கிறான், ஹே திருதராஷ்டிரா அந்த தர்மாத்மா நன்னா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுன்னார். பேச முடியல திருதராஷ்டிரனுக்கு. சிவேன பண்டவன் தியாகி, இப்படி முடிச்ச உடனே திருதராஷ்டிரன் வெலவெலுத்து போய் பகவானுக்கு எதிரே நிற்க முடியாது, கிருஷ்ணா தர்மபுத்திரன் க்ஷேமமா இருக்கட்டும், தர்மபுத்திரன் க்ஷேமமா இருக்கட்டும், இல்லாத போனா தர்மபுத்திரன் அழியட்டும்னு சொல்ல வந்திருக்கிற நாக்க மாத்தினார் பகவான்.